அர்ப்பணம் சித்திரம் எழுதியவர் வெற்றிவண்ணன்.
என்னங்க இந்தாங்க கஞ்சி
கொண்டா. என்ன கற்பகம், ஒரே உப்பா இருக்கே.
அப்படிங்களா, கொஞ்சம் தானே போட்டேன்.
சரி பரவாயில்ல, தண்ணி கொடு, கொஞ்சம் இதுலயே ஊத்திட்டா சரியா போயிரும்.
ஏங்க ஏற்கனவே நிறைய தண்ணி ஊத்திருக்க.
இருக்கட்டும் கற்பகம்.
என்னங்க, காலையில நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வீட்டு முதலாளி வந்திருந்தாரு.
அப்படியா, என்னவா?
வீட்டு வாடகை 2 மாசமா கொடுக்கலையே.
ஆமாமா, சரி இந்த மாசம் கொடுத்துடலாம் கற்பகம்.
எப்படிங்க?
எப்படியாவது உருட்டி பிரட்டி கொடுக்க வேண்டியதான்.
நம்ம புள்ள நமக்கு கஞ்சி ஊத்துவான்னு கஷ்டப்பட்டு நாம வளர்த்து விட்டா, கட்டிக்கிட்டவ நம்மளை வெட்டி விட்டுட்டு போயிட்டா.
கற்பகம், எதுக்கு இப்ப அவனை பத்தி பேசுற? அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன கதை. சரி நான் போய் அந்த மாணிக்கத்தை பாத்துட்டு வர்றேன்.
ஏங்க, அவருதான் உங்களுக்கு பார்வை சரியா தெரியல. கணக்கு வழக்கு எழுதும் போது உங்க கையெல்லாம் உதறுதுன்னு சொல்றாருன்னு சொன்னீங்க. மறுபடியும் அவர்கிட்ட போய் எதுக்கு நிக்கணுங்க?
என்ன செய்யறது கற்பகம், வேலைய கொடுக்கலன்னா கூட அப்பப்ப நம்ம வயத்தை நிரப்ப அவரைத்தானே நம்ப வேண்டியிருக்கு.
இன்னும் எத்தனை நாளைக்குதான் நாம இப்படி அவரையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க போறோம்?
ஆண்டவன் நமக்காக ஒதுக்கின நாள் வர்ற வரைக்கும் நாம இதையெல்லாம் அனுபவிச்சுதாகணும். சரி நான் போயிட்டு வரேம்மா. வணக்கம்ங்க.
வாங்க முத்துராச, என்ன விஷயம்?
இது ஐயா, இந்த வீட்டு வாடகை
கொடுக்கணுமா? வாங்கிட்டு போங்க.
வந்து ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க.
ஆமா, டவுன்ல ஒரு பெரிய துணிக்கடையில வேலை இருக்கு.
சொல்லுங்க, நான் போறேன்.
வேலை ஒன்றும் கஷ்டம் இல்ல, சும்மா கடைக்கு வெளியே வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுதான்.
எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லைங்க, சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவு நான் கஷ்டப்படுறேன்.
நாளைக்கு காலையில வாங்க, நான் சொல்லி விடுறேன்.
சரிங்கய்யா.
முத்துராசு, உங்க மகன்கிட்ட இருந்து தகவல் எதுவும் வரலையா?
பெத்தவங்களுக்கு அவன் கஞ்சி ஊத்த கூட துப்புல்லாதவன் ஆயிட்டதுனால இப்படி நாங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கு.
முத்துராசு, உங்களை கஷ்டப்படுத்திட்டு அவன் எத்தனை நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியும்?
அவன் எப்படியோ சந்தோஷமா இருந்தா போதுங்க.
சரி நீங்க நாளைக்கு வாங்க.
ஐயா, அந்த வாடகை பணம்
வீட்டுல போய் வாங்கிக்கங்க.
சரிங்கய்யா. சரி, அப்படியே நான் வாங்கிட்டு கிளம்புறேங்க, நாளைக்கு காலையில வந்துடுறேங்க.
சரி முத்துராசு.
என்னங்க சொல்றீங்க?
ஆமா கற்பகம், டவுன்ல பெரிய துணிக்கடையில வேலையா.
ஏங்க, உங்களால போய் வர முடியுமா?
ஏன் முடியாது கற்பகம்,
வேலை அதிகமா இருக்குமா?
வேலை ஒண்ணும் இல்லம்மா, சும்மா கடைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற வேலை தானா?
இருக்கிற நிலத்தை எல்லாம் விற்காம இருந்திருந்தா, அதாவது இப்ப நம்ம பிரச்சனையை தீர்த்துட்டு இருக்கோம். அதையெல்லாம் வித்து அந்த பாவியை படிக்க வச்சதுனால நாம இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம்.
வீணா எதுக்கு தேவையில்லாதையெல்லாம் பேசி மனச குழப்பிட்டு இருக்கிற, அதது விதிப்படிதான் நடக்கும்.
என்னமோங்க, நம்மள சோதிக்கிற ஆண்டவன் வேற யாரையும் இப்படி சோதிக்காம இருந்தா போதும்.
ஆண்டவன் சோதிக்கிறதே அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கான்னு பாக்கிறதுக்கு தாமா. கற்பகம், இந்த வீட்டு வாடகை பணம், இத கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருமா?
கொடுங்க. இப்படி அடுத்தவங்களும் நமக்கு எத்தனை நாளைக்குதான் உதவுவாங்க?
இனிமே எதுக்கு கற்பகம் அடுத்தவங்க உதவணும்? துணிக்கடையில எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்களோ நாம அதை வச்சு நம்ம பொழப்ப ஓட்ட வேண்டியதுதான்.
ஏங்க, எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா?
எவ்வளவு கொடுத்தாலும் கவலை இல்ல கற்பகம், இந்த வயசானவன நம்பி வேலை தர்றாங்களே அதுவே பெருசு.
சரிங்க, நான் போய் வாடகை பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன்.
சரி கற்பகம்.
ஆஹ் ஆஹ்
தம்பி, என்ன தம்பி, என்ன ஆச்சு? ஏன் ரோட்டோரத்தில் இப்படி படுத்து கிடக்குறீங்க தம்பி? தம்பி,
தண்ணி தண்ணி.
ஐயோ, தண்ணி வேணுமா தம்பி? இந்தாங்க தண்ணி, தண்ணி. மெது
போதுங்க, போதும். ஐயோ, பசிக்குதே.
பசிக்குதா தம்பி? இந்தாங்க இந்தாங்க சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க தம்பி, சாப்பிடுங்க.
சாப்பாடா? சாப்பாடு கொடுங்க, கொடுங்க.
நல்லா சாப்பிட்டியா தம்பி?
அப்பா, இப்பதான் எனக்கு காதே கேக்குது. சாப்பிட்டங்க.
ஆமா, நீ யாரு, எந்த ஊரு?
என் பேரு மகேஷ்ங்க, நான் பட்டணத்துல இருந்து வர்றேங்க.
என்ன விஷயமா பட்டணத்துல இருந்து வர்றீங்க?
வேலை விஷயமா தான்.
வேலையாவா? மகேஷ் தம்பி, எல்லாரும் இங்கிருந்துதான் பட்டணத்துக்கு வேலைக்கு போவாங்க. நீ வித்தியாசமா அங்கிருந்து இங்க வந்திருக்க.
என்னங்க ஏன் செய்யறது? நேரம் சரியில்லைன்னா எங்கேயும் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அத போலத்தான்.
தம்பி, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன்.
சொல்றேங்க. நான், எங்க அப்பா, அம்மான்னு மூணு பேர் தான் எங்க குடும்பம். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். தீப்பெட்டி கம்பெனியில தான் எங்க அப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அம்மாவும் அதே கம்பெனியில தான் வேலை செஞ்சாங்க. ரெண்டு பேரும் படுற கஷ்டத்தை நான் படக்கூடாதுன்னு என்ன நல்லா படிக்க வச்சாங்க. நானும் அவங்க கஷ்டத்தை உணர்ந்து நல்லா படிச்சேன். எனக்கு சின்ன வயசுலிருந்தே ஓவியம் வரைகிற ஆசை.
அப்படியா?
அப்பப்போ எதையாவது வரைஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் தீப்பிடிச்சு தீப்பெட்டி கம்பெனி எரிஞ்சு அதுலேயே எங்க அம்மாவும் அப்பாவும் எரிஞ்சு சாம்பலா போயிட்டாங்க.
ஐயோ ஐயோ, உன் வாழ்க்கையில இப்படி ஒரு பயங்கரமா? எப்படிப்பா தாங்கிட்ட?
என்னங்க செய்யறது? எல்லாருக்கும் சந்தர்ப்பம் ஒவ்வொரு ரூபத்துல விளையாடுற போல எங்க குடும்பத்துல நெருப்பு ரூபத்துல விளையாடிடுச்சு.
ஆமா, உங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அந்த கம்பெனில பணம் எதுவும் தரலையா?
அத கேட்க போன. ஆனா அவங்க எங்க அப்பாவும் அம்மாவும் ஏற்கனவே கம்பெனில நிறைய கடன் வாங்கியிருக்காங்க, முதல்ல அதை குடுடான்னு கேட்டு எங்கிட்டயே சண்டைக்கு வந்துட்டாங்க. என்னால ஒன்னும் பேச முடியல. எனக்காக யாரும் பேச முன் வரல. அதனால இனிமே அங்க இருந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு ஊரை விட்டே கிளம்பி கண்காணாத இடத்துக்கு போகணும்னு இங்க வந்துட்டேன். ஒரு வாரமா சாப்பிடாம பசி மயக்கத்துல இப்படி வழியிலேயே மயக்கமாய் விழுந்துட்டேன்.
இவ்வளவு கொடுமையும் தாங்கிட்டு இருக்கிற உன்னோட போராட்ட வாழ்க்கைய நினைச்சு நான் பரிதாபப்படுறேன்பா.
ஐயா, உங்களோட சாப்பாட்டையும் எனக்கு கொடுத்துட்டீங்க, இப்போ நீங்க பட்டினியா இருக்க போறீங்களா?
தம்பி, ஒரு வார பட்டினிய தாங்கிட்டு நீங்களே உயிரோடு இருக்கும்போது ஒருவேளை பட்டினி கிடந்தா ஒண்ணு ஆகாது தம்பி.
ஐயா, உங்களுக்கு என்னோட நன்றிங்க. நான் வர்றேங்க.
எங்க கிளம்பிட்ட தம்பி?
எங்கேயாவது போக வேண்டியதுதான்.
நான் ஒன்னு சொன்னா கேப்பியா?
சொல்லுங்க, நீங்க எதை சொன்னாலும் நான் கேக்குறேன்.
அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீ எதுக்காக எங்கெங்கயோ போகணும்? என் கூட வந்து எங்க வீட்லயே இருந்துரு.
ஐயா, என்ன சொல்றீங்க?
ஆமா மகேஷ், நானும் என் மனைவியும் தான் இருக்கிறோம். உனக்கு யாரும் இல்லைன்னு நீ ஏன் நினைக்கிற? இனிமே நாங்க இருக்கோம்னு சந்தோஷமா இருப்பான்.
ஐயா, நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம.
பொய் சொல்ற முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன் தம்பி. நீ என்ன செய்ய, இப்ப என் கூட வாப்பா. நான் ஒரு கடையில வேலை செய்யறேன். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நான் உன்னை கூட்டிட்டு போறேன். போலாமா?
சரிங்க.
என்னங்க சொல்றீங்க?
என்ன கற்பகம், அசந்து போய் நின்னுட்ட?
பின்னங்க, இப்படி ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இனிமே இவன் நம்ம வீட்டுல தான் தங்குவான்னு சொன்னா என்னங்க அர்த்தம்?
என்ன அர்த்தம்? இப்போ நம்ம பையன் இருந்திருந்தா அவன் நம்ம வீட்டுல தானே இருப்பான்.
ஆமா, பெத்த பிள்ளைய நம்மள விட்டு போயாச்சு, இப்போ இவன் ஒருத்தனா?
ஐயோ, அப்படி பேசாத கற்பகம். பெத்த புள்ள போனா கூட இனி தத்து பிள்ளையா இவன் நம்ம கூட இருக்கட்டும். நான் சொல்றது நல்லா கேளு கற்பகம், இனிமே மகேஷ் நம்ம கூட தான் இருப்பான். நீ ஏதாவது பேசி அவனை அனுப்பி வச்சிட முடிவு பண்ணிராத, புரியுதா?
ஏங்க, அப்படி அழிக்க முடியாத பல தலைமுறைக்குண்டான சொத்து நமக்கு இருக்குன்னு இப்ப தத்து புள்ள வேறையா?
யோ, நீ கம்முனு கற்பகம். அவனோட சூழ்நிலையில இப்ப உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். இதுல நாமளும் அவனை ஒதுக்கி அவனோட மனசை மேலும் புண்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன்.
ஏங்க, அது வந்து
பேசிக்கிட்டு இருக்காத கற்பகம். போமா, போய் வெளியே நிக்கிற மகேஷ கூப்பிட்டு சாப்பாடு போடு, போ.
ஐயா.
என்ன மகேஷ்?
வீட்டுக்குள்ளவே மூணு நாள் அடைஞ்சு கிடக்கிறேன்.
நான் தான் செலவுக்கு பணம் தரேன்னு சொன்னேன், நீ தான் வேணாம்னு சொல்லிட்ட. இந்தாப்பா இந்த பணத்தை வச்சுக்க, அப்படியே டவுனுக்கு போயிட்டு வாயன்.
ஐயா, பணம் வேண்டாம், நான் உங்க கூடவே வர்றேன்.
சரி வா மகேஷ், அப்போ உனக்கும் சாப்பாடு சேர்த்து எடுத்துக்கலாம். கற்பகம்.
ஐயா வேண்டாங்க ஐயா, நான் மதியம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுறேன்.
என்னங்க?
ஒண்ணுமில்ல கற்பகம், நானும் தம்பியும் டவுனுக்கு கிளம்புறோம்.
சரிங்க.
கற்பகம், என்ன சொல்ற நீ?
ஏங்க, காலையில உங்க கூட தானே டவுனுக்கு வந்தா, ஏன் வரலன்னு என்ன கேக்குறீங்க?
இல்ல, மத்தியான சாப்பாட்டுக்கே வரலன்னு தானே மகேஷ் சொன்னா?
சொன்னா, ஆனா வரலையே. எனக்கு தெரியுங்க, அவன் நம்ம வீட்டுல தங்க மாட்டான்னு. நீங்க தான் என்னமோ வளப்பு புள்ள அது இதுன்னு பேசிக்கிட்டு அவனை பெத்தவங்க மாதிரி வேளா வேளைக்கு காபி சாப்பிட்டானா, டிஃபன் சாப்பிட்டானா, சாப்பாடு சாப்பிட்டானான்னு கவனிச்சீங்க. பத்தாக்குறைக்கு அங்க படுத்தா கொசு கடிக்கும், இங்க படுத்தா காத்து வராதுன்னு சொல்லி அவனை ஃபேனுக்கு கீழே படுக்க வச்சுட்டு நாம கொசுக்கடியில படுக்க வேண்டியதா போச்சு. இப்படி பாதுகாத்து வளர்த்த புள்ள நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டான்
பாத்தீங்களா? உண்மையாவ சொல்ற?
எங்க, பெத்த பிள்ளையே நம்மள உதறிட்டு போயிட்டான். மத்த பிள்ளைங்களை எல்லாம் எப்படி இங்க இனி நம்புறது? அதான் எனக்கு புள்ள பாசமே இல்லாம போயிடுச்சுங்க.
இல்ல கற்பகம், இல்ல, எனக்கு என்னமோ மகேஷ் வருவாங்கிற நம்பிக்கை இருக்குமா?
நீங்க நம்பிக்கிட்டே இருங்க, சொல்றத கேட்காதீங்க. சரி சரி, வாங்க வந்து சாப்பிடுங்க.
இரு கற்பகம், இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சாப்பிடலாம்.
நீங்க என் பேச்ச கேட்காம உங்க உடம்ப கெடுத்துக்க போறீங்க, எப்படியோ போங்க.
கற்பகம், நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன்.
சரிங்க
ஐயா.
வாப்பா மகேஷ், இப்ப எதுக்கு வந்த? அவர் ஏன் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு அவர் உயிரை எடுக்க வந்துட்டியா?
கற்பகம், என்ன பேசுற நீ?
நீங்க சும்மா இருங்க.
அம்மா, என்ன சொல்றீங்க நீங்க?
இன்னும் என்னத்த சொல்றது? இத்தனை நாள் உன்னை பெத்த புள்ள மாதிரி பாத்துட்டு இருந்தவரே இப்படி சொல்லாம கொள்ளாம போய் படுக்க வச்சுட்டியே.
ஐயா, என்ன ஆச்சு உங்களுக்கு?
எனக்கானது இருக்கட்டும் மகேஷ், நீ எங்க போயிருந்த?
ஐயா, அன்னைக்கு உங்களோட டவுனுக்கு வந்துகிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்கு பேருந்து நிலையத்துக்கு வந்தேன். அங்க விளம்பர பலகை எழுதுறவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட எனக்கும் ஓவியம் வரைய தெரியும்னு சொன்னேன். அவங்க உடனே பக்கத்து ஊர்ல விளம்பர பலகை எழுத ஆள் தேவை, வர்றீங்களான்னு கேட்டாங்க. நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். அதுக்குள்ள பேருந்து புறப்பட்டதால அவங்க உடனே வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. நானும் சரி மறுநாளே வந்துடலாம்னு போனேன். அங்க போன உடனே வேறொரு ரெண்டு இடத்துல விளம்பரம் செய்ய சொல்லி வேலை வந்தது. சரி, ஏன் வேண்டாம்னு சொல்லுவானேன்னு ஒத்துக்கிட்டேன். என்னோட ஓவியத்தை பார்த்து என் திறமை மேல நம்பிக்கை வந்து விளம்பரம் செய்யற அந்த நிறுவனம் என்கிட்டயே விளம்பரம் சம்பந்தப்பட்ட முழு பொறுப்பையும் கொடுத்துட்டாங்க.
அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம்.
என்ன சந்தோஷம் நிறுத்திட்டீங்க? நானும் சந்தோஷப்படணும்னா நீங்க இனிமே வேலைக்கு போக கூடாது.
மகேஷ்.
ஆமாங்க ஐயா, இனிமே நீங்க போய் கஷ்டப்பட வேணாம், நான் உங்களை உட்கார வச்சு சோறு போடுறேன்.
வேண்டாம்ப்பா, எனக்கு வீட்டுல இருக்கிறது பிடிக்காது.
உங்களை யார் வீட்டுல இருக்க சொன்னது? உங்களுக்கும் வேலை உண்டு.
அதானே பாத்தேன். வேண்டாப்பா, அவரு உங்ககிட்ட கஷ்டப்பட்டு நாங்க சாப்பிட வேண்டாம்.
அம்மா, அவருக்கு வேலையே வீட்டு நிர்வாகம் பண்ற முதலாளி வேலை.
என்னப்பா சொல்ற?
ஆமாமா அப்பா, சம்மதம் தானே?
சரிப்பா சரி, முதல்ல நீ போய் குளிச்சுட்டு வாப்பா. போ.
சரிப்பா, இந்தாங்க இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கங்க.
அத அம்மா கிட்டயே கொடுப்பா.
இந்தாங்கம்மா.
பாத்தியா கற்பகம், இவன் திரும்பி வரமாட்டான், அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு எப்படியெல்லாம் பேசுன. 10 நாள் வளர்த்த பாசம் எந்த அளவுக்கு அவனை அடிமைப்படுத்திருச்சுன்னு இப்ப பாத்தியா?
ஆமாங்க, நான் நம்ம பிள்ளைய போலதான் மத்த பிள்ளைங்களும் இருக்கும்னு தப்பு கணக்கு போட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க.
தங்களுடைய துன்ப நிலையிலும் கூட பிறரின் துயர் கண்டு அத்துயரினை களைந்து பிறர் நலனை நாடும் பண்பாளர்களை சொந்தங்கள் விட்டு பிரிந்தாலும், ஏன் பெற்ற பிள்ளைகளே அவர்களை உதறிவிட்டாலும், உறவு என்று சொல்லிக்கொண்டு இந்த நேயமுடைய மனிதர்களுக்கு தங்களையே அர்ப்பணித்துக் கொள்வாரும் உண்டு. அர்ப்பணம் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வெற்றிவண்ணன். இதில் பங்கு பெற்றோர் ஏ கே சுந்தர், ஸ்ரீதர், ராஜபக்ஷா, வேணி.